அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இந்த நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். கூடங்குளம் அணு உலையில் உள்ள 2வது அலகில் மின்சார உற்பத்தி துவங்கியுள்ளதாக வெளியான அறிவிப்பு குறித்து கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் அளித்த பேட்டி.
முதல் 2 அணு உலைகளும் தரமானவை அல்ல, அங்கே தகுதியான உதிரிப்பாகங்களோ உபகரணங்களோ பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய நீண்டகால குற்றச்சாட்டு.
இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே இன்று கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்த கருத்து. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
தெற்கு சூடானின் தலைநகரான ஜூபாவில் அதிபர் சல்வாகீர் மற்றும் துணை அதிபர் ரேக் மர்ச்சோர் ஆகியோருக்கு விசுவாசமான படையினர் இடையே மீண்டும் பயங்கர மோதல் வெடித்துள்ளது. துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் ரியாக் மர்ச்சோரின் இல்லத்தை குறிவைத்து சுட்டுத் தள்ளுவதாக ஜூபாவில் உள்ள செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐநாவின் அகதிகள் முகாம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகே கடும் துப்பாக்கி சூடு நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முகாம்களில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்துள்ளனர்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெற்கு சூடானுக்கு கூடுதலாக ஐநா அமைதிப்படையினரை அனுப்ப முடிவெடுத்தால் அப்பகுதியில் உள்ள நாடுகள் அவ்வாறு அனுப்ப தயாராக இருக்க வேண்டும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மீதும் மற்றும் ஐநா வளாகங்களிலும் தாக்குதல் நடத்தினால் அது போர்க்குற்றத்திற்கு புரிவதற்கு ஒப்பாகும் என பாதுகாப்பு கவுன்சிலை சேர்ந்த எலன் மார்கரெட் கூறியுள்ளார். தெற்கு சூடானில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் அமைதிப்படையைச் சேர்ந்த இரு சீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
ஐஎஸ் அமைப்பிற்கு எதிரான ஈராக்கின் போருக்கு உதவும் வகையில் அமெரிக்கா மேலும் 560 படையினரை அனுப்ப உள்ளது. பாக்தாத்திற்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஆஷ் கார்டர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இஸ்லாமிய அரசு அமைப்புக்கு எதிரான நடவடிக்கையின் கவனம் நாட்டின் வடப்பகுதியில் உள்ள அதன் கோட்டையான மொசூலின் நகரை நோக்கி திரும்புகையில் அவரது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
வரும் புதன்கிழமை அன்று பிரிட்டனின் பிரதமராக தெரேசா மே பதவியேற்பார் என பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் டேவிட் கேமரன் கூறியுள்ளார். தற்போது அத்தெரேசா மே நாட்டின் உள்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். அத்தெரேசா மேவை எதிர்த்து களத்தில் நின்ற எரிசக்தி அமைச்சர் ஆண்ட்ரியா லெட்ஸும் இந்த போட்டியிலிருந்து விலகியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு புதிய தலைவர் மிக அவசரமாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற தேசிய நலனுக்காக இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக ஆண்ட்ரியா லெட்ஸும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை அத்தெரேசா மே பெறுகிறார். இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சிரியா அரசு பிடியில் இருக்கும் பிரிக்கப்பட்ட அலப்போ நகரின் மேற்கு பகுதியில் அங்கு உள்ள போராளிகளின் அமைப்புகள் சுமார் 300 குண்டுகளை வீசியுள்ளதாக சிரிய ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டங்களில் அரசு படைகள் அதிகப்படியான வான்வழி தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தனர். 2 தரப்பிலும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதியில் நகருக்கு செல்வதற்கான உரிய வழியை திரும்ப திறக்கும் முயற்சி தடைப்பட்டதை அடுத்து போராளிகளின் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் வன்செய்களில் கொல்லப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்தது 30 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 800 கூடுதல் படையினரை காஷ்மீருக்கு இந்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்த புர்ஹான் வானி என்ற இளம் தலைவர் வெள்ளியன்று இந்திய ராணுவத்துடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சண்டையில் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த வன்முறை வெடித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். காஷ்மீரில் நடைபெற்று வரும் மக்கள் கிளர்ச்சியினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மாநில மற்றும் தேசிய அளவில் உள்ள தங்கள் அரசியல் எதிராளிகளின் உதவியை இந்திய அரசு கோரியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் அறவாளி.
காஷ்மீரில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் கிளர்ச்சியினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் மற்றும் அகில இந்திய அளவில் உள்ள தங்களின் அரசியல் எதிராளிகளின் உதவியை இந்திய அரசு கோரியுள்ளது. புர்ஹான் வானி என்ற முக்கிய தீவிரவாத தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள 1000கணக்கானோர் திரண்டதால் காஷ்மீர் மாநிலமெங்கும் கொந்தளிப்பு தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெஹபூபா முக்தி மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். காஷ்மீரில் அமைதி திரும்ப தேசிய ஆளுங்கட்சியான பாஜகவின் தீவிர எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் உதவியினை கோரியுள்ள இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீரின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒமர் அப்துல்லாவை தொலைபேசியில் அழைத்து காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியுள்ளார். பிரிவினைவாத தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்மீரில் அமைதி திரும்ப உதவுமாறு அரசு விடுத்த அழைப்பினை குழந்தைத்தனமானது என்று வர்ணித்துள்ளனர். சையத் ஜிலானி, யாஸ்மின் மாலிக் மற்றும் மிர்வாஷ் உமர் ஃபாரூக் ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில், மக்களின் பேரணிகளை துப்பாக்கி தோட்டாக்களின் மூலம் நிறுத்திவிடலாம் என்ற எண்ணம் கொண்ட கொள்கையை அரசு கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இன்றுடன் மூன்றாவது நாளாக அமலில் உள்ள கடுமையான ஊரடங்கு உத்தரவினால் காஷ்மீர் மாநிலம் அமைந்துள்ள இமாலய பள்ளத்தாக்கு பகுதியில் கடைகள் மூடப்பட்டு முற்றிலுமாக வெறிச்சோடியுள்ளது. இதுவரை ஒரு போலீஸ்காரர் உட்பட 30 குடிமக்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மருத்துவமனைகளில் மருந்து பொருட்கள் விரைவில் காலியாகும் நிலை உள்ளது.
அறவாளி, கூடங்குளம் அணு உலையின் 2வது அலகில் மின்சார உற்பத்தி துவங்கியுள்ளதாக வெளியான அறிவிப்பு பெரும் சதி என்று கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுபை உதயகுமார் கூறியுள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கூடங்குளம் அணு உலையின் 2வது அலகில் மின்சார உற்பத்தி நேற்று துவங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சரியாக 8:56 கிரிட்டிகாலிட்டி எனப்படும் மின் உற்பத்திக்கான அணுக்கரு தொடர்பினை துவங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய நடவடிக்கையாக மின்சாரம் தயாரிப்பதற்கான அணுக்கரு பிளவு வெள்ளிக்கிழமையன்று மாலை 7:52 துவங்கியது. இதற்கு 48 மணி நேரங்களுக்கு பிறகு மின் உற்பத்தி துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு மின் உற்பத்தி துவங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் கட்டப்பட்ட கூடங்குளம் அணு உலையின் 2வது யூனிட்டில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைக்கும் பணிகள் மே 11 துவங்கி மே 19 நிறைவடைந்தது. 1000 MW உற்பத்தி திறனுள்ள இந்த அணு உலையில் 45 நாட்களில் 400 MW உற்பத்தி எட்டப்படும் போது அணு உலை மின் வழித்தடத்துடன் இணைக்கப்படும். அதன்பின் படிப்படியாக 1000 MW அளவுக்கு உற்பத்தி எட்டப்படும் என இந்திய அணுசக்தி கழகம் தெரிவித்துள்ளது. 2வது அலகில் மின் உற்பத்திக்கான தொடர்பினை துவங்கியதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆனால் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமார், முதல் அணு உலையிலேயே பெரும் பிரச்சனைகள் இருக்கும்போது 2வது அணு உலையில் மின் உற்பத்தி துவங்கியதாக அறிவிப்பது பெரும் சதி என்று குறிப்பிடுகிறார். இது குறித்து BBCயிடம் பேசிய சுப உதயகுமார்,
3வது 4வது அணு உலைகளை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்து மின்சார உற்பத்தியை துவங்கப் போகிறோம் என்று அறிவித்திருப்பதற்கு தடைக்கல்லாக இருக்கிற இந்த முதல் 2 உலைகளையும் இயக்கி அவை திறம்பட இயங்குவதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இது. முதல் 2 அணு உலைகளும் தரமானவை அல்ல, அங்கே தகுதியான உதிரிப்பாகங்களோ உபகரணங்களோ பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய நீண்டகால குற்றச்சாட்டு. எனவே இந்த 2வது அணு உலையை இயக்குவது தமிழ் மக்களை, போராடி கொண்டிருக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை, போராட்டங்களை முழுக்க முழுக்க மறுதளிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்
என்று தெரிவித்தார் கூடங்குளம் அணு உலை போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமார். கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் தற்போதுள்ள 2 யூனிட்டுகளில் முதல் யூனிட்டில் 2013 July 13 மின் உற்பத்தி துவங்கியது. அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மின் வழித்தடத்துடன் அணு உலை இணைக்கப்பட்டது. இருந்தபோதும் இந்த முதல் யூனிட் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது. சென்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஒன்றில் அடைக்கப்பட்டிருந்த 33 பேர் இன்று தப்பியோடியுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் முரளிதரன்.
சென்னையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்த சிறுவர்களில் 33 பேர் இன்று தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களில் 29 பேர் வரை தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்திருக்கும் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் குற்றங்களில் ஈடுபடும் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் அடைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் மூத்த சிறுவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் நேற்றே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்ற மோதல் இன்று காலையிலும் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் பல்வேறு பொருட்களை கொண்டு தாக்கிக் கொண்டனர் என்றும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 35 சிறுவர்கள் இல்லத்தை விட்டு வெளியேறியதாகவும் காவல்துறை தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை அறிந்த பெற்றோர்கள் இல்லம் முன்பாக குவிந்தனர். இந்த இல்லத்தில் கொண்டு வந்து குழந்தைகளை அடைத்து விடுவதாகவும், இங்கு நிலைமை மிக மோசமாக இருப்பதால் குழந்தைகள் மிகவும் பயந்து போயிருப்பதாகவும் இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் பெற்றோர் கூறினர்.
பசங்க போய்ப்புறாங்க உள்ள வீட்டுல நைட்ல இருக்கிறதுக்கு என்ன அவனுக்கு அழுகுறானு. பசங்களுக்கு வந்து இங்கே சரியாக பாதுகாப்பு கிடையாது, சுத்தம் பத்தம் கிடையாது. ஒரு துணியோ ஒரு சாப்பாடோ ஒரு அதுங்களையே வேலை வாங்குறது கொள்றது இது பண்ணுறது எல்லாம் சுத்த பயம். அதுலேயே பயத்தில் அதுங்க அதில் இல்லாத வந்துச்சுன்னா பசங்க ஒரு 3-4 நாள் தான் இருக்கணும், இல்லை 1 வாரம் டைம் இல்லை. அதுங்களை 3-4 மாதம் போட்டு வச்சுன்னா அதுங்களா மனம்.
தப்பி சென்றவர்களில் 29 பேரை காவல்துறையினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்டனர். அவர்கள் மீண்டும் இல்லத்தில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டனர்.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்ட வாட் வரி அதிகரிப்புக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வெட் வரி அதிகரிப்பை உடனடியாக நிறுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெட் வரி வீதத்தை 112 முதல் 115 வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்தது. இந்த வரி அதிகரிப்பை எதிர்த்து கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. விமல் வீரவன்ச தரப்பின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு நாடாளுமன்றத்தின் அனுமதி சம்பந்தப்பட்ட வரி அதிகரிப்பை மேற்கொள்ள அரசாங்கம் எடுத்த தீர்மானம் சட்ட விரோதமானதென்று அறிவித்தனர். இதன் பின்னர் சம்பந்தப்பட்ட தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பொதுமக்கள் பெற்ற பாரிய வெற்றி என்று தெரிவித்த விமல் வீரவன்ச நீதிமன்றங்கள் மூலம் மாத்திரமே மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார்.
கே உதயகுமார், கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சேவை வரும் 18 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று காலை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக நாமல் ராஜபக்ச நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழு முன் ஆஜரானார். அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட போலீசார் பின்னர் அவரை கைது செய்தனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நாமல் ராஜபக்ச தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் நாமல் ராஜபக்சவை விளக்க மறியலில் வைக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக நாமல் ராஜபக்ச சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரேமநாத் துலவத்த தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கு போலீசாரிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்த வழக்கறிஞர் துலவத்த இந்த கைது அரசியல் பழிவாங்கல் என்று குற்றம் சாட்டினார். எனவே இதுகுறித்து அடுத்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்து பிணை மனு ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக வழக்கறிஞர் துலவத்த மேலும் தெரிவித்தார்.
கே உதயகுமார் வழங்கிய குறிப்பது வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு வாக்கெடுப்பு ஒன்றில் 21 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியா மாவட்டத்தில் 200 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் அமைக்கப்பட உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 21 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தமது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வாக்கெடுப்பு வடமாகாண சபையினால் வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் கூட்டமைப்பின் வடமாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய 40 மத்தியில் நடத்தப்பட்டது. இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை தாண்டி குளத்தில் அமைப்பது என்று ஒரு சாராரும், இல்லை இல்லை இதனை ஓமந்தையிலேயே அமைக்க வேண்டும் என்று மற்றொரு சாராருமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் இருகூறாக பிரிந்து கருத்துரைத்து வாதிட்டு வந்தனர். தாண்டிக்குளம் விவசாய கல்லூரிக்கு எதிரில் விவசாய பண்ணைக்குரிய காணியில் இந்த மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய கல்லூரி மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்திருப்பது குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களிடம் என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
2010 வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி காணி இனங்காணப்பட்டிருந்தது. அதன்படி செல்ல வேண்டும் என்று சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையில நடைபெற்ற கூட்டத்தில் கேட்டிருந்தோம். அதையும் தாண்டி அவர் ஒரு ஜனநாயக ரீதியாக வடமாகாண பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்களிடம் ஒரு கருத்து எடுத்து அதன்படி செயல்படுவோம் என்று கேட்டிருந்தார். ஆகவே அதன்படி ஓமந்தைக்கு 21 பேரும் தாண்டி குளத்துக்கு 5 தங்களுடைய விருப்பத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு சொந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் நான்
என்றார் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.